ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு சுவாமி வித்யாரண்யர் அருளிய பஞ்சதசி, ஒரு அருமையான வேதாந்த நூல். இது வந்து மூலம் சமஸ்கிருதம், நாம் அது வந்து தமிழாக்கத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை படித்தவர் தான் சுவாமி பாண்டவராய சுவாமிகள். அவர் வந்து அதை தமிழில் கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற ஒரு நூலாக கவிதை நயத்தில் எழுதியிருக்கார். அந்த நூலும் நம்ம பார்த்துருக்கோம். கைவல்ய நவநீதம் தான் முதல்ல தமிழில் படித்தோம், அப்புறம் இப்போ நம்ம சமஸ்கிருதத்துக்குள்ள வந்து மூல நூலையும் நம்ம டீப்பாக பார்த்துட்ருக்கோம். அதாவது இது ஒரு ஆழமான அத்வைத வேதாந்த சாஸ்திரம். இது வந்து இருப்பது ஒன்றே, அது இறைவன் மாத்திரமே அப்படிங்கிற அந்த இருப்பை காட்டி கொடுக்குற நூல். அந்த உயர்ந்த இருப்பு, அந்த இறைவன் என்பது நம்முடைய உணர்வு தான். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி உருவத்தில் இருக்கிற இறைவன் கிடையாது. அதை நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். ஆறாம் அத்தியாயம் சித்திர தீபம், அதில் 37 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம அதே சித்திர தீபம் ஆறாம் அத்தியாயத்தினுடைய 38 ஸ்லோகம் பார்க்கலாம். இப்போ இந்த 38 ஸ்லோகத்தில் இது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, அப்புறம் அகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதம் அகம், அதாவது இது நான் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி நமக்கு பேச போகிறார். இது ஒரு விசேஷமான விசார பகுதி. அதாவது அகம் இதம் அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகள் விவேகத்தின் அடித்தளம் அப்படிங்கிறத இங்கே நமக்கு ஆழமாக புரிய வைக்க போகிறார். அதனுடைய ஸ்லோகம் தான் 38 ஸ்லோகம், அதை பார்ப்போம். இதம் துவ ரூபயாதி பின்னே ஸ்வத் வாகந்தே ததேக்ஷதாம் சாமான்யம் ச விசேஷச்சேத்யு பயத்ராவி ரம்யதே. இந்த 38 ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, இது அப்படிங்கிற ஒரு தன்மையும் நான் அப்படிங்கிற ஒரு தன்மையும் வேறு வேறு விதமாக தோன்றுகின்றன, அதாவது ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக தோன்றுகின்றன. இருப்பினும் அவற்றை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால் இரண்டிலும் ஒரு பொதுவான அம்சம், ஒரு விசேஷ அம்சமும் இருப்பதை நாம் உணர முடியும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் நமக்கு புரிய வைக்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய மைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு அனுபவங்கள், அதாவது நமக்கு வந்து இந்த வெளி உலகம் இருக்கு இல்லையா, இந்த வெளி உலகத்தில் நம்ம பல பொருட்களை பார்க்குறோம், இது பேனா இது பென்சில் அப்படின்னு நம்ம வெளி விவகாரங்களில் அது இது அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று நம்மளை பார்க்குது நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம், நான் அப்படிங்கிற ஒருத்தன் தனியாக இருக்கிறேன், அது இதுன்ட்டு நிறைய பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது மாதிரி இரண்டு விஷயங்கள் முற்றிலும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக தோன்றுகின்றன. அதாவது நான் இங்கே இருக்கிறேன், உலகம் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பொதுவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய மனப்பான்மை என்ன, இப்போ நான் வேறு இந்த உலகம் வேறு, நான் வேறு இந்த உடல் வேறு, நான் வேறு அந்த பேனா வேறு, நான் வேறு அந்த பென்சில் வேறு அப்படின்ட்டு அந்த இது அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம சுட்டி காட்டும் போது அது எனக்கு வேறாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நான் அப்படின்னு நம்ம அபிமானம் பண்ணும்போது இங்கே நான் இருக்கிறேன் என்று நான் என்னை தனியாகவும் நான் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னா, இதை கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், இது ஒரு பொதுவான அம்சம் இருக்குதுல அப்படின்னு சொல்கிறாரு. இதத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. தத்துவம்னா இது என்ற ஒரு உணர்வு இருக்கிறது, இது மரம் இது உடல் இது எண்ணம் இது துக்கம் அப்படின்னு நம்ம எல்லாவற்றையும் இது இது என்று நமக்கு வேறாக ஒரு தன்மையை பேசிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து இலக்கண ரீதியாக நம்ம பார்த்தா எப்படி சொல்லலாம், தன்னிலை முன்னிலை படர்க்கை. தமிழ் இலக்கணத்தில் நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு முன்னாடி இருக்கும், அப்புறம் நமக்கு வேறாக அது இதுங்கிற பொருட்கள், நான் நீ அது அப்படிங்கிற தன்னிலை முன்னிலை படர்க்கை அப்படிங்கிற விஷயமே தான் இங்கே சொல்கிறார். இங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த அகந்தாங்கிற ஒரு வார்த்தை இதுல யூஸ் பண்றாரு இல்லையா, இதன்த்வம் அகந்தா அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. அகந்தானா நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த நானுங்கிற உணர்வு தான் இங்க அகங்காரம். அதாவது நம்ம வந்து இப்ப மனம்ங்கிற ஒரு டாபிக்ல பேசும்போது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற பரிணாமம் இருக்கு. அதை படிப்படியா நம்ம உயர்த்திக்கணும். நம்ம மனதளவுல இருந்தா உண்மை நான் உணர முடியாது. அந்த மனதை வந்து புத்தியினால விசாரணை பண்ணி சித்தத்தினால நம்ம தெளிவடையும் போது அந்த உண்மை நான் நம்மால உணரப்பட்டால் அந்த அகங்காரம் வந்து உண்மையான அந்த ஆத்மாவின் அகங்காரம், அதுதான் உள்ளம். அப்படிதான் நம்ம வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்ட்டு மைண்டினுடைய அப்டேஷன் டெக்னிக் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே பல வகுப்புகளில் சொல்லியிருக்கிறேன். மனம், அதுக்கப்புறம் புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். இப்படி நம்ம ஒன் பை ஒன்னா அப்டேட் ஆயிட்டோம்னா நமக்கு உள்ளம்ங்கிற இடத்துல நம்மளை யாரும் நம்ம உணர முடியும். பட் நம்ம மைண்ட் லெவலில் இருந்துகிட்டு இருந்தா உணர முடியாது. அப்ப இந்த இரு வேறுபட்ட வேற்றுமை இருக்கு, அந்த அடிப்படை இங்க சொல்றாரு. ஆனா இந்த உண்மையான அகங்காரம் இருக்கு இல்லையா, அதுதான் நான் அப்படிங்கிற தன் உணர்வு, தன் இருப்பு. அதை நம்ம எப்படி பார்க்கறோங்கிறது தான் இங்க விஷயமே. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம நான் அப்படிங்கிற நம்முடைய தன் உணர்வை நம்ம எதுல கொண்டு போய் வச்சுக்கிருக்கோம், பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட வச்சுக்கிட்டோம். இப்ப நான் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன வந்தாருன்னா, நீங்க யாருங்க அப்படின்னு நம்மள கேட்டாங்கன்னா, நான் தாங்க ராமசாமி, நான் தாங்க குப்புசாமி, நான் தாங்க கமலா, நான் தாங்க விமலான்னு சொல்றோம் இல்லையா. அப்போ நம்மளுடைய நான் அப்படிங்கிற அபிமானம் எந்த அடிப்படையில் இருக்கு, இந்த உடல் சார்ந்த அபிப்பிராயத்துல நமக்கு வைக்கப்பட்ட பெயர்ல. அப்போ நாம ரூப அடிப்படையில நம்ம வந்து இருக்கோம், நாமமும் ரூபமும் நம்ம கிட்ட இருக்கு, அதுதான் நான் அப்படிங்கிற அபிமானம், நம்ம இடத்துல இருக்கிற நான் என்ற உணர்வு. ஆனா உண்மையான நான் உணர்வு இந்த நாம ரூபத்துக்கு அப்பாற்பட்டது இல்லையா, அதுதான உண்மையான உணர்வு. ஆனா நம்ம அந்த உணர்வுல இல்லை, உடல்ல தான் பற்று வச்சிருக்கோம். அப்ப இந்த உடல் பற்றை வச்சுக்கிட்டு எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அந்த வைப்ரேட் ஆகுது இந்த வைப்ரேட் ஆகுது. அந்த யோகா கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, தியான கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணோன்னே எனக்கு அப்படியே மண்டையில சுருங்குது, அப்புறம் தொப்புல ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது, அப்புறம் சக்கரங்கள் வந்து முதுகுல பின்னாடி ஏறும்போது என் முதுகு தண்டுவாடு அப்படியே சில்லுன்னு ஆகுது, இப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு டைலாக் நம்ம விட்டுட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் என்னன்னா உடல் மேல இருக்கிற அபிமானம். அதாவது இந்த உடல் வந்து நான் அப்படிங்கிற பற்று விட முடியாததுனாலதான் நம்ம ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணிக்கிட்டு, அந்த பயிற்சியில சில முயற்சிகள் பண்ணிக்கிட்டு, அந்த உடலையே நானுங்கிற அபிமானத்துல அதுல வரக்கூடிய சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ உடலே கிடையாது, நீ மனசே கிடையாதுன்ட்டு நம்மள நேர்த்தி பண்ண சொல்லுது. அதை யாரும் நேர்த்தி பண்ண தயாரா இல்லை, அப்படிதான் மக்கள் பெரும்பாலும் போயிட்டு இருக்காங்க. வேதாந்த பாடமே படிச்சாலும் புரியுறது இல்லை நிறைய பேருக்கு. ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, திருப்பி எனக்கே அப்படிதான் மெசேஜ் பண்றாங்க, எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா முதுகுல அப்படி சில்லுன்னு ஆயிடுச்சு, முதுகிட்ட ஒரு வலி வருது, இது எதனாலன்னு என்ன கேள்வி கேட்டேன், நான் என்ன டாக்டர், முதுகுல உங்களுக்கு வலி வர்றதுக்கு நான் என்ன பண்ணட்டும். அப்போ உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அல்லது எனக்கு மெசேஜ் பண்ணி, அப்புறம் நான் தொப்புள்ள ஒரு சூடு உணர்வு உணர்ந்தேன், அப்புறம் மண்டையில் வந்து சுருன்னு ஒரு வைப்ரேட் ஆச்சு, இது எதனால, நான் பண்ண தியானத்தினாலயா, இல்லை நீங்கள் எடுத்த வகுப்பினாலையான்னா, நான் என்ன சொல்றது, ஒன்றும் சொல்ல முடியாது நம்மளால். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குற பாடமே, நீ உடம்பே கிடையாது, நீ மனசே கிடையாது அப்படின்ட்டு நம்ம பல வழிகளில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இதை புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இருந்தாலும் நம்ம வந்து புரியுறவங்களுக்கு புரியிட்டோன்ட்டு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால நான் அதுவே சொல்லிடுறேன், எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணாதீங்கன்னே நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன். ஏன்னா அப்படியெல்லாம் ஆளாளுக்கு மெசேஜ் பண்ணால் நான் அவங்களுக்கு பதில் சொல்கிறது தான் எனக்கு சரியாக இருக்கும், நான் வேறு வேலை எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அதை புரிஞ்சுக்குங்க. அப்போ இங்கே என்ன இந்த இடத்துல சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை இருக்கு இல்லையா, அது வந்து அது இது அப்படிங்கிற தனக்கு வேறுபட்டதாக தோன்றுகின்ற வெளி விஷயங்களுக்கும் தனக்கும் வித்தியாசம் இருப்பதாகவே கருதுகிறது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் என்பவன் அனுபவிப்பவன், தனக்கு வேறாக இருக்கின்ற விசய சுகங்கள் அனுபவிக்கப்படுபவைகள், அனுபவிக்கப்படுகின்ற பொருட்கள் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்ம இடத்துல இருக்கிறதுனால தான் இப்போ நான் இதை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீ யாருப்பான்னா, நான் அதை அனுபவிக்கிறவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீ எதப்போ அனுபவிச்சே அப்படின்னா பாருங்க, இந்த பொருள் அனுபவிச்சேன், அந்த பொருள் அனுபவிச்சேன் அப்படின்ட்டு தனக்கு வேறாக சில பொருட்களை காட்டுறோம். அப்போ இதெல்லாம் என்னங்க, அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், அப்புறம் ஒரு அனுபவம் அப்படிங்கிற மூன்று விஷயங்களையும் இங்கே பிரித்து பார்க்கின்ற மனோபாவம். அது இங்கே சொல்றாரு ததேக்ஷதாம், ததேக்ஷதாம்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டில் என்ன சொல்றாருன்னா, அதை நன்றாக பாருங்கள், உடனே ஒரு முடிவு செய்யாதீர்கள். சாமானியம் ச, இரண்டிலும் ஒரு பொதுவான அம்சம் இருக்கிறது, அது என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல அப்படியே ஒரு க்வெஸ்சன் மார்க்கோடு நிறுத்துறாரு. இந்த ஸ்லோகம் வந்து விளக்கம் கொடுக்கல, அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் முடியுது. இதனுடைய விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் வரும், அதை அடுத்த ஸ்லோகம் பார்த்துக்கலாம். அப்போ இங்கே இது நான் அப்படிங்கிற இரண்டையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சம் இருக்கு, அதுதான் சைத்தன்யம். அதை பற்றி பேச போறார், அது நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் என்னன்னு பார்ப்போம். அடுத்த ஸ்லோகம் 39. தேவதத்தா ஸ்வயம் கச்சேத்துவம் வீச்சஸ்வ ஸ்வயம் ததா அகம் ஸ்வயம் ந சக்னோ மீத்தியவம் லோகே பிரயுஜ்யதே. இங்க என்ன சொல்றாருன்னா, தேவதத்தன் தானே செல்கிறான், அதாவது ஸ்வயம் என்ற தானே என்ற சொல்ல இங்கு பயன்படுத்தப்படுகிறது என்று இங்கு சொல்றார். அதாவது தேவதத்தா ஸ்வயம் கச்சேத்து, அவன் தானே செல்கிறான். அதாவது இங்க வேதாந்த தத்துவத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஆய்வை வந்து இங்க முன்னிறுத்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது வித்யாரண்யருடைய இந்த பஞ்சதசி நூலில், இப்போ நம்மெல்லாம் வந்து அத்வைத வேதாந்தம் படிக்கும்போது தேவதத்தன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவோம். ஒருத்தர் வந்து தேவதத்தனுடைய வீடு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டபோது நம்ம என்ன சொல்லுவோம்னா, பாருங்க அந்த தேவதத்தங்கிற வீடு வந்து எப்படி உங்களுக்கு அடையாளம் சொல்றதுங்க அப்படின்னு நம்ம தடுமாறிட்டு நம்ம வெளியே ரோட்டில் நின்று பார்த்து எப்படி காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த தேவதத்தனுடைய வீட்டு மேலே ஒரு காக்கா உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அந்த காக்காவை காட்டி பாருங்க, அந்த காக்கா உட்காந்துருக்கிற வீடு தான் தேவதத்தன் வீடு அப்படின்னு நம்ம ஒரு அடையாளம் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்தவனும் அப்படிங்களா, அந்த காக்கா உட்காந்துருக்கிற வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். போக போக காக்கா பறந்து போயிடுது. பறந்து போன பிறகு இப்ப அவன் என்ன பண்ணான், காக்கா உட்காந்துருக்கிற வீடு தானே இவர் தேவதத்தன் வீடுன்னு சொன்னாரு, ஆனா காக்கா இல்லையே, அப்போ அது தேவதத்தன் வீடு இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவானா? அதாவது ஒரு அடையாளம் சொல்லலாம், ஆனா அந்த அடையாளம் அப்படியே நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு கிடையாது இல்லையா? அப்போ ஒரு காக்கா உட்காந்துருக்கிற வீடு தான் அந்த தேவதத்தன் வீடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், அவனும் பார்த்துட்டான், அதுவும் அவ்வளவுதான் அடையாளம். ஆனா அவன் வந்து நீங்க காக்கா உட்காந்த வீடு தானே தேவதத்தன் வீடுன்னு சொன்னீங்க, ஆனா நான் இப்ப போய் பார்த்தா காக்காவை காணும், அப்ப அதனால அது தேவதத்தன் வீடு ஆகாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க கூடாது இல்லையா? அப்ப இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து விசாரித்துதான் விவேகத்தினாலதான் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறத இங்க புரிய வைக்க வர்றார். அந்த அடிப்படையில இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இப்போ ஸ்வயம் அப்படின்னா அது என்ன? ஸ்வயம்னா தன்னுடையது, எனது, நானே அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறோம். ஸ்வயம்னா நான் ஸ்வயமாக சிந்திக்கிறேன், நானே எனக்கு சுயமாக அப்படிங்கிற வார்த்தை தான் ஸ்வயம். அப்போ இங்கே நான் அப்படிங்கிற அந்த ஸ்வயத்தை எதோடு நீங்கள் ஒப்பிடுறீங்கன்னு கேட்குறாரு. அது நீங்கள் உடலோடு ஒப்பிடுறீங்களா, மனமா, அகங்காரமா, இல்லை அவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஆதாரமாக இருக்கின்ற சாட்சியா? அப்போ இதில் நீங்கள் எதோட ஒப்பீடு செய்கிறீர்கள் அப்படிங்கிறது இங்க ஆராயப்படுவதாக பார்க்கிறோம். தேவதத்தகா ஸ்வயம் கச்சேத் அப்படின்னு போடும்போது அவன் தேவதத்தன் தானே செல்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க வருது, ஒரு இலக்கண ரீதியான ஒரு வார்த்தை. அப்ப தேவதத்தன் என்பது ஒரு நபரின் பெயர், ஆனால் ஸ்வயம் என்பது பெயர் அல்ல, அது வந்து அந்த நபரின் தனிப்பட்ட அடையாளத்தை தாண்டி இருக்கின்ற தன்னுணர்வை சுட்டி காட்டுவது. ஸ்வயம் என்றால் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வு. அப்ப தம் விச்சஸ்வ ஸ்வயம், அதாவது நீயே பார் அப்படிங்கிற நீ என்ற சொல் அங்க வேற, ஸ்வயம் என்ற சொல் வேற. அப்ப ஏன் இரண்டும் இங்க சேர்ந்து வருகின்றன அப்படின்னு கவனிச்சோம்னா, இப்ப நீ என்பது ஒரு நபரை சுட்டுகிறது, ஸ்வயம் என்பது அந்த நபரின் உள்ளார்ந்த தன்னிருப்பை, நான் இருக்கிறேன் என்ற சுயத்தை குறிப்பதாக தோன்றுகிறது. அப்ப இங்க அகம் ஸ்வயம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் இங்கே முக்கியமான வார்த்தை. அதாவது அகம் ஸ்வயம்னா நானே இருக்கிறேன், நான் சுயமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இங்க அந்த மாதிரி அகம் ஸ்வயம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அப்ப நானே செய்தேன், நானே பார்த்தேன் அப்படின்னு, நானே இதை செய்ய முடியவில்லை அப்படின்னு நம்ம இங்க சொல்ற அந்த அகம் என்பதும், அப்புறம் ஸ்வயம் அப்படிங்கிற தன்னுடைய தன் இருப்போம், இங்க ரெண்டு ஒரே பொருள் குறிப்பிடுதா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா வித்யாரண்யர் வந்து இந்த ஸ்லோகத்துல அது வேறு இது வேறுங்கிற அந்த வேறுபாடுகளை இங்க புரிய வைக்கிறாரு. அதாவது நம்ம உடல் ரீதியான ஒரு பற்றை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பிடிக்கிறதுக்கும், உடல் கடந்த நம்ம அந்த உணர்வுல இருந்து ஒரு விஷயத்தை பிடிக்கிறதுக்குமான வித்தியாசத்தை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்ல வர்றார். அப்ப தேவதத்தன் நீ நான் என்று பல்வேறு பெயர்கள் நம்ம வச்சுக்கிட்டாலும் அவற்றுடன் சேர்ந்து எப்போதும் ஒரு சொல் இருக்கும், அது வந்து ஸ்வயம். அது எல்லோருக்கும் பொதுவான ஒரு அம்சம், அது ஒரு சாமான்யம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். இதைதான் நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்கிறத இப்படி இந்த விசாரத்தின் மூலமா எப்படி மகான்கள் புரிய வைக்கிறாங்க வேதாந்த சாஸ்திரத்துல அப்படின்னு நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா, இப்ப நான் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வு நம்ம இடத்துல எப்பவும் சதாஸ்மரணமாயிட்டே இருக்கு இல்லையா. நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத யாரும் இழக்க முடியாது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே பல ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கிறேன், பல வகுப்புகள்ல சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த உதாரணம் எல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ நம்ம ரெண்டு பேர் வந்து ஒரு அறையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் வீட்டில், இப்போ நீங்களும் நானும் ஒரு ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆயிடுது. பவர் கட் ஆன உடனே நீங்க எங்க உட்காந்துருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் எங்க உட்காந்துருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களை நான் பார்க்க முடியாது, என்ன நீங்க பார்க்க முடியாது. அப்போ அந்த இருட்டுல நான் இப்போ எழுந்து போனாலும் நீங்க நான் உட்காந்துருக்கேனா எழுந்து போயிட்டேனா அப்படிங்கிறது கூட நீங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு அங்கே இருட்டு இருக்கு. ஆனா நான் இருக்கிறனா இல்லையாங்கிற சந்தேகம் உங்களுக்கு அந்த இருட்டுல வரலாம். ஆனால் நீங்க இருக்கிறத நீங்க சந்தேகப்பட முடியாதுல்ல. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சந்தேகம் உங்களுக்கு வருமா அந்த இருட்டுல? நிச்சயமா வராது. அப்போ ஒரு வெளிச்சமே இல்லைனாலும் நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இருப்பதே நீங்கள் உணர வேண்டுமானால் உங்களுக்கு புறத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வேணும், அப்புறம் என்னிடத்திலிருந்து ஒரு சப்தம் வரணும், அப்பதான் நான் இருக்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். என்னுடைய தோற்றம், என்னுடைய வாய்ஸ், சத்தம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் இருக்காரு, அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படி நீங்க எதையாவது ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். இப்ப திடீர்னு இருட்டாயிடுது, நான் பேசவும் இல்லை அப்படின்னா அமைதியா இருக்குது அப்படின்னா நீங்க நான் இருக்கிறேன்னா போயிட்டேனா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு கூட அங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நீங்க இருக்கிறத நீங்க மிஸ் பண்ணவே முடியாது. அப்போ நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உங்களுடைய தன் இருப்பை நீங்க எப்பவுமே இழக்க முடியாது இல்லையா, அது ஸ்வயம். அதுதான் சொல்றாரு, அந்த ஸ்வயம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்போதுமே நம்ம இடத்துல ஸ்புரணமாய்கிட்டு இருக்கு. நம்முடைய சைத்தன்யம் அதான், நம்முடைய சாட்சி அதுதான், எல்லோரிடத்திலும் இருக்கு. அப்போ அதுதான் இங்க உண்மையா நம்ம புரிஞ்சிக்க முடியுமே தவிர, மற்றபடி வெளிப்படையான விஷயங்களை பார்த்துட்டு அது வேறு இது வேறு நான் வேறு அப்படின்ட்டு உடல் சார்ந்த இந்த ஊடகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, உபாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போய் சிக்கிக்கிட்டு அதை நம்ம நிலைநாட்டு எடுக்கின்ற முயற்சி தான் இங்க நமக்கு மன உளைச்சலையும் ஒரு அறியாமையும் உண்டாக்குது. அப்ப இங்க நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இங்க ஸ்வயம்ங்கிற வார்த்தையை எடுத்து அது ஒரு ஆத்ம விசாரத்தின் தொடக்கமாக இங்க அறிமுகப்படுத்துறார் என்று நம்ம இங்க பாக்குறோம். அது பொதுவாக வேதாந்த சாஸ்திரங்கள்ல இப்ப தேவதத்தன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய பேசுவோம். நம்ம கைவல்லி நவநீதத்துல கூட தமிழ் விளக்கத்துல நான் அதெல்லாம் ரொம்ப பிரீஃபா பேசியிருக்கிறேன். நீங்க இந்த அளவுக்கு இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது தன்னிலை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிற மூன்று விஷயங்கள்ல, இப்ப நான் இருப்பதனால நீங்க இருக்கிறீங்க, உங்ககிட்ட நான் பேசுறேன். அப்ப நானுங்கிறது தன்னிலை, நீ அப்படிங்கிறது முன்னிலை. அப்ப நான் நீ அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் பேசுவது மட்டும் இல்லாமல் நாம பேசக்கூடிய விஷயங்கள் மற்றொரு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், பேனா, பென்சில், செல்போன், ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசலாம். அப்ப அது சம்பந்தமான விஷயம். அப்ப நமக்கு வேறாக நீ என்று ஒரு முன்னிலை, அப்புறம் அது, அவள், அவன் அப்படிங்கிற படர்க்கை, அப்புறம் நான் அப்படிங்கிற தன்னிலை, இந்த மூணும் இந்த இடத்துல கலந்துடுது. ஆனா இங்க ஆழமா ஆழ்ந்து பார்த்தா இதுல எது பிரதானமா இருக்கு அப்படின்னா, நான் இருக்கிறதுனாலதான் இங்க முன்னிலையும் படர்க்கையும் இருக்கும். நான் இல்லை அப்படின்னா இங்க முன்னிலை படர்க்கை இருக்காது. ஏன் அப்படின்னா, நான் வந்தால் மட்டும்தான் மற்றதெல்லாம் வரும், நான் வரவில்லை என்றால் எதுவுமே வராது. அதுக்கு தான் நம்ம ஆழ்ந்த உறக்கம் அடையாளமாக நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்ப நான்ங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு எப்போ வருதுன்னா விழிப்பு நிலையில தான், நம்ம விழிச்சுக்கிட்ட உடனே நான் விழித்து கொண்டேன் அப்படின்னு நம்ம எழுந்திருக்கிறோம் தூக்கத்திலிருந்து. அப்புறம் நான் இன்னார் இப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒரு அபிமானத்துக்கு உடனே வந்துடுவோம். அப்புறம் நாம் இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம், அதுபடி நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம். அப்போ இது எல்லாமே நம்ம வந்து நான் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வு வெளிப்படுறதுனால இந்த வியாபகாரிக சத்தியத்தில் விவகாரத்துக்குள்ளே நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கோம். ஆனால் உண்மையான நான் அந்த உடல் மனம் கடந்த அந்த உணர்வாக இருக்கிறதுனால அது சும்மா தான் இருக்குது, அது எதுவும் செய்ய போகிறது இல்லை, அது செயல்பாடுக்கு உண்டான விஷயமே கிடையாது, அது அசங்கன், எதிலும் சங்கமிக்காதது, அதற்கு செயலும் கிடையாது. ஆனால் அது வந்து எந்த நிலையில் இருக்குது, அமைதி ஆனந்தம் இருப்புங்கிற நிலையில் அது இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது நம்மளால் ஏன் உணர முடியல, ஆழ்ந்த உறக்கத்தில் உணர முடியாது, ஏன்னா அங்கே வந்து நமக்கு மைண்டும் ஒடுங்கிடுது. அப்போ அந்த இடத்துல நான் யாருன்னு நமக்கு தெரியறதில்ல, உலகம் இருக்கானும் தெரியறதில்ல, அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே விழிப்பு நிலையில் நாம் வந்து நானுங்கிற அந்த தன்முனைப்போட எழுந்துக்கிறோம். அப்போ இங்கே நமக்கு மைண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. ஆனால் இப்படி மைண்டு ஒர்க் பண்ணுற நிலையில் நம்ம எந்த நானை அபிமானிக்கிறோங்கிறத இங்கே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிறத இந்த 39வது ஸ்லோகத்தினுடைய மைய கருத்தாக பார்க்கணும். அப்போ நாம் இந்த 39வது ஸ்லோகத்தை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம நானுங்கிற அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது எதன் அடிப்படையில் உங்களிடத்தில் வெளிப்படுகிறது, நீங்கள் எதை வந்து ஸ்வயம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இங்கே விளக்கம் கொடுக்குறார். அப்போ இதம் அப்படிங்கிறதுக்கும் அகம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்துக்காட்டி அந்த ஸ்வயம் என்ற சொல்லின் சிறப்பை இங்கு நிலைநாட்டுகிறார் என்று நாம் இந்த 39வது ஸ்லோகத்தில் பார்க்குறோம். அடுத்தது 40வது ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதம் ரூபியமிதம் வஸ்திரமிதி யத்வதிதம் ததா அசௌ த மகமித்யேஷு ஸ்வயமித்ய இமங்கியதே. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இது வெள்ளி இது ஆடை என்று பல பொருட்களுக்கு பொதுவாகவே இது என்ற சொல் பயன்படுத்துவது போலவே அவன் நீ நான் என்ற எல்லா நபர்களிடமும் ஸ்வயம் என்ற உணர்வு பொதுவாகவே அபிமானிக்கப்படுகிறது என்று இங்க சுட்டிக்காட்டுறார். அதாவது பொருட்களின் பொதுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது நம்ம வெளிப்புற பொருட்களில் எதை வேணால் பார்க்கலாம், இது வெள்ளி இது வெள்ளி பாத்திரம் என்று சொல்லலாம், இது ஆடை இது என்னுடைய ஆடை இது அவருடைய ஆடை என்று சொல்லலாம், இது என்னுடைய வீடு அவருடைய வீடு என்று சொல்லலாம், இது மரம் அப்படின்னு நம்ம இது அப்படி இது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்து இங்கே நடைமுறையில் பார்த்தாலும் அந்த இது என்பது ஒரு பொதுவான வார்த்தையை நம்ம எல்லா விஷயத்துக்கும் வச்சுக்கிறோம். ஆனால் நபர்கள் இடத்துல அந்த வார்த்தையினுடைய பொதுமை எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, ஒரு மனிதனை பார்த்து இதுன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அது அக்ரிணை பொருள் கிடையாது, அவன் உயிருள்ள மனிதன். அப்போ நம்ம அக்ரிணை பொருளை மட்டும் இது இதுன்னு சொல்லலாம், ஆனால் மனிதனை பார்த்து இதுன்னு சொன்னால் அது அவமரியாதை வார்த்தையாக மாறிட்டதுனால நம்ம அந்த இடத்துல அவன் வருகிறான் அவர் வருகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர அங்கே இது அதுன்னு நம்ம பேசுறது கிடையாது. அது வந்து ஒரு தாட் பர்சனை சொல்லும்போது நம்ம அவன் அவர் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பித்தாலும், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பார்க்கும்போது நீ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதை தான் இங்கே கிராமரா அப்படியே நம்ம எடுத்து எப்படி தமிழில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தன்னிலை முன்னிலை படரக்கையை வச்சு பேசுகிறார். அப்போ இங்கே அவன் நீ நான் இவற்றின் பின்னால் ஸ்வயம் என்பது பொதுவானது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் நிரூபிக்க வர்றாரு. இதம் ரூபியம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு இந்த இடத்துல. அப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வெள்ளி அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும், அந்த வெள்ளிங்கிறது ஒரு விசேஷமான வார்த்தை தான், ஆனால் இது என்பது ஒரு சாமான்யமான வார்த்தை. அப்புறம் இதம் வஸ்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இதம் அப்படின்னா இது ஆடை, அதாவது இதம் வஸ்திரம் அப்படின்னா இதம்ங்கிற வார்த்தை வந்து தமிழில் இது, வஸ்திரம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆடை. அப்போ இதம் வஸ்திரம் அப்படின்னா இது ஆடை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டாலும், அங்கே ஆடை என்பது விசேஷம் இது என்பது சாமான்யம், இப்படி புரிய வைக்கிறார். அப்ப இது மாதிரி 100 பொருட்கள் இருக்கலாம், அவைகள் மாறலாம், ஆனால் இது என்ற பொதுவான ஒரு வார்த்தை மட்டும் மாறவே மாறாது. ஏன்னா நீங்க பொருட்களை மாத்தி மாத்தி சொல்லும்போது இது பேனா இது பென்சில் இது புத்தகம் அப்படின்னு நீங்க இது இதுங்கிற வார்த்தைய காமனா வச்சுக்கிட்டு அந்த புத்தகம் பேனா பென்சிலுங்கிற வார்த்தையை மட்டும் மாற்றி மாற்றி உபயோகப்படுத்தும் போது அந்த இது எப்படி மாறாமல் இருக்கிறதோ, பொதுவான ஒரு விஷயமாக இருக்கிறதோ அது வந்து சாமான்யமான வார்த்தை. ஆனால் இது பேனா பென்சில் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா, அது விசேஷ வார்த்தை. ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த போகிறோம். பேனாவை எடுத்தால் இது பேனான்னு சொல்ல போகிறோம், பென்சில் எடுத்தால் இது பென்சில் சொல்ல போகிறோம். அப்போ நான் சொல்லும்போது உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன், இது பேனான்னு அப்படி உங்களுக்கு காட்டுவேன், இன்னொன்று எடுத்து இது பென்சில் அப்படின்னு காட்டுவேன். ஆனால் ரெண்டுக்கும் இதுங்கிறது பொது, அது சாமானிய வார்த்தை. ஆனால் பேனாங்கிறது ஒரு விசேஷ வார்த்தை இல்லையா. அப்படி புரிஞ்சுக்கிற அந்த வித்தியாசத்தை எடுத்து இங்கே ஒரு இலக்கண ரீதியாக விளக்கம் கொடுக்குறார் என்று பார்க்குறோம். அப்போ இங்கே அசௌ துவம் அகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இந்த ஸ்லோகத்தில். அப்போ அவன் நீ நான், அசௌ துவம் அகம்னா அசௌனா அவன், துவம் நீ, அகம்னா நான், இவைகள் எல்லாம் வேறுபட்ட அடையாளங்கள். ஆனால் இவற்றின் பின்னால் ஒரே பொதுவான உணர்வு இருக்கிறது, அதுதான் ஸ்வயம். ஸ்வயமித்ய விமன்யதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் போடுறார் இல்லையா. அது ஒவ்வொருவரும் தன்னை பற்றி நினைக்கின்ற பொழுது நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுய அனுபவமே முதலில் இருக்கிறது. அந்த நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுய அனுபவத்தை நம்ம என்றும் இழக்க முடியாது. ஆனால் அதற்கு பிறகுதான் நம்ம இடத்துல அடுத்த வார்த்தை வரும். எப்படி வரும்னா, நான் இருக்கிறேன், நான் ஒரு ஆசிரியன், நான் இருக்கிறேன், நான் ஒரு மாணவன், நான் இருக்கிறேன், நான் ஒரு பண்டிதன் அப்படின்னு நம்ம எல்லாமே நான் நான் அப்படிங்கிற நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல அந்த நான் நான் அப்படிங்கிற ஒரு காமன் வேர்டு வந்துருது இல்லையா, அது ஸ்வயம். அதுதான் நம்முடைய சுயம், அது மாறவே மாறாது. ஏன்னா நானுங்கிறது மாறாத ஒன்று. ஆனால் என்னுடைய தகுதிகள் மாறலாம். நான் ஒரு பண்டிதன் சொல்லலாம், ஆசிரியன் சொல்லலாம், மாணவன் சொல்லலாம், நான் ஒரு டாக்டர்னு சொல்லலாம், ஒரு என்ஜினியர்னு சொல்லலாம். இப்படி நம்ம வந்து இன்னைக்கு அந்த தகுதி அடையாளங்களை மாற்றி மாற்றி சொன்னாலும், நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண் அப்படின்னு நம்ம அடையாளங்களை மாற்றிக்கிட்டாலும், அந்த ஆண் அப்படிங்கிற வார்த்தைக்கும் பெண்ணுங்கிற வார்த்தைக்கும் காமனாக அந்த நானுங்கிற வார்த்தை மாறவே இல்லை பார்த்தீங்களா. அப்போ இங்கே எது வந்து போகுது, எது மாறாமல் இருக்குது அப்படிங்கிறத விசாரம் பண்ண சொல்கிறார். அப்போ நம்ம இங்கே இலக்கண ரீதியாக விசாரம் பண்ணி பார்த்தா, இப்போ நானுங்கிறது மாறவே இல்லை. இப்போ நீங்கள் ஆணோ பெண்ணோ, ஆனால் உங்களை நீங்கள் நானுங்கிற அபிமானம் பண்ணுறதுல மாற்றம் கிடையாது. ஆனால் மற்றவர்கள் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்கள் பெண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டதுனால நீங்கள் உங்களை பெண்ணுன்னு அபிமானிக்கிறதும், நான் வந்து ஆணுங்க அப்படின்னு என்ன சொன்னதுனால நான் வந்து ஆணுன்னு அபிமானிக்கிறதும் நம்ம இடத்துல இருக்குது. அப்புறம் நம்ம படித்த படிப்பை வச்சு நீங்கள் கலெக்டருங்க, நீங்கள் டாக்டருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னதை வச்சுட்டு அவர் நமக்கு பட்டம் கொடுத்துட்டாருங்க, டாக்டர் பட்டம் கொடுத்துட்டாரு, கலெக்டர் பட்டம் கொடுத்துட்டாங்க, அப்போ இனிமேல் நான் கலெக்டர், நான் டாக்டர் அப்படின்னு சொல்கிறதும், அந்த அடிப்படையில் நான் டாக்டர், நான் கலெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே தவிர, அது பதவியின் அடிப்படையில் படிப்பின் அடிப்படையில் சொன்னாலும் அதில் நானுங்கிறது காமனாக இருக்குது, அது மாறவே மாறாது. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர்றாரு வித்யாரண்யர் அப்படின்னா, அந்த மாறாத ஒன்று தான் ஆத்மா, அதுதான் தன்னை நான் நான் எப்பவும் சொல்ல முடியும். ஆனால் அதனோட சேர்த்துற அடைமொழி இருக்கு பாருங்க, அதுதான் இங்கே அனாத்மா. அதில் நம்ம போய் நான் உடல், நான் ஆண், நான் பெண், நான் டாக்டர், நான் கலெக்டர் அப்படின்னு கூடுதலாக நம்ம சில வார்த்தைகளை போட்டுக்கிறோமே, அதுதான் இங்கே வந்து அனாத்ம விஷயங்கள், அது வந்து மாறும். ஆனால் ஆத்மா என்றும் மாறுவதில்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை அந்த ஸ்வயம்ங்கிற வார்த்தையோட ஒப்பீடு செய்து அகம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையில் அதை புரிய வைக்கிறார். அப்போ இங்கே ஸ்வயம் என்பது நம்முடைய சுய உணர்வை குறிக்கிறது. அதனால் நம்ம அந்த ஸ்வயம் என்ற சொல்லை வைத்து கூடஸ்தனை எப்படி அடையாளம் காண்பது என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் நிரூபணம் செய்வார். அது அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அது ஸ்லோகம் வந்து 41. அகந்த்வாத் பித்யதாம் ஸ்வத்வம் கூடஸ்தே தேன கிந்தவ ஸ்வயம் சப்தார்த்த ஏ வைஷ கூடஸ்த இதிமே பவேத். இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அகம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லையா, அதாவது நான் நான் அப்படிங்கிற உணர்வு நம்ம இடத்துல எப்பவுமே இருக்கு. அகம் அகம்னு நமக்குள்ள ஸ்புரணமாகிட்டே இருக்கு. அந்த நான் என்ற உணர்விலிருந்து ஸ்வயம் வேறுபட்டதாக இருக்கட்டும். ஸ்வயம்னா தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது வேறுபட்டதாக இருக்கட்டும். அதனால் உனக்கு என்ன இழப்பு, எனக்கு தோன்றுவது ஸ்வயம் என்ற சொல்லின் உண்மை பொருளே இந்த கூடஸ்தன் என்பதாகும் என்று இங்கே புரிய வைக்கிறார். அதாவது இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நீங்க ரொம்ப ஆழமா கவனிச்சீங்கன்னா, அந்த அகங்கிற அந்த உண்மையான ஸ்புரணம் இருக்கு இல்லையா, அது வந்து ஜீவனோட கலந்து அந்த அகங்காரத்தால மாசுபட்டுடுச்சு. எப்படி மாசுபட்டது அப்படின்னா, இப்ப உடல் மனம் அப்படிங்கிற விஷயத்துல நாம வந்து அபிமானம் பண்றதுனால அங்க கர்த்தத்துவம் வந்து விடுகிறது. அப்ப இங்க ஸ்வயம் வந்து எல்லோருக்கும் பொதுவானது, உடலால் வரையறுக்கப்படாதது, அது நேரடி சுய அனுபவத்தை குறிக்கிறது. ஆனால் இப்போது வித்யாரண்யர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் நீ அகம் என்பதையே பிடித்து கொண்டிருக்கிறாய், அகந்த்வாத் பித்யதாம் ஸ்வத்வம் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல போடுறாரு இந்த ஸ்லோகத்துல. அகந்த்வாத் பித்யதாம் ஸ்வத்வம்னா அகங்காரத்திலிருந்து ஸ்வத்வம்ங்கிற வேறுபட்டதாக இருக்கட்டுமே, ஸ்வயம்ங்கிற அந்த தன் இருப்பு வேறுபட்டதாக இருக்கட்டுமே. ஆனா வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அகம் என்ற சொல்லை வைத்து ஆத்மாவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த அகம் என்ற சொல் பல அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது. எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப அகம்னா சான்ஸ்கிரிட் வேர்டு, அதை வச்சு பேசுறார் வித்யாரண்யர். நம்ம தமிழ் வார்த்தை எடுத்துக்குவோம், அகம்னா நான் அப்படிங்கிறது தானே தமிழ் வார்த்தை. அகம்ங்கிறது சான்ஸ்கிரிட், தமிழ்ல நான் அப்படிங்கிற வார்த்தை. நான் தூங்கினேன் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அப்புறம் நான் கோபப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் விளையாடினேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இங்க நான் ஆத்மாவை குறிக்கலையே. அப்ப இங்க அகம் அப்படிங்கிற இந்த வார்த்தை நீங்க ஆத்மாவது அப்படின்னு அபிமானம் பண்ணிட்டா அது ஆத்மாவை குறிக்கல, ஏன்னா அது ஜீவனைத்தான் குறிக்கிறது. நான் சாப்பிட்டேன், நான் கோபப்பட்டேன், நான் தூங்கினேன் அப்படின்னு நீங்க என்ன நான் போட்டாலும் அந்த நான்ங்கிற அந்த அகம் அப்படிங்கிற சொல்ல வந்து உண்மையில் எதை குறிப்பிடுது, ஜீவனை குறிப்பிடுகிறது. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அகம் என்ற சொல்லை விளக்கி விடலாம், கூடஸ்தே தேன கிம் தவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கூடஸ்தே தேன கிம் தவானா, அதனால் உனக்கு என்ன நஷ்டம், அந்த கூடஸ்தன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீ எதுக்கு கவலைப்படுற, ஒரு தர்க்கத்தை இங்க முன்வைக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது எதிராளிகள் கேட்டாலும் அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கணும் இல்லையா. அப்ப அகம் என்பது அங்கே ஜீவனாகத்தான் இருக்கிறது, அது கூடஸ்தன் அல்ல அப்படின்னு வித்யாரண்யர் பதில் சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி வைத்துக் கொண்டால் ஸ்வயம் என்ற சொல்லை என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்குது இல்லையா, அது எதை குறிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டா இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்வயம் சப்தார்த்த ஏவைஷா, அதாவது அந்த ஸ்வயம் என்ற அந்த சொல்லின் பொருள் வந்து கூடஸ்தனை குறிப்பிடுது. அதாவது கூடஸ்தன் அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆத்மா, அதாவது புத்தியில் பிரகாசிக்கிற அறிவு. நம்ம ஆத்மா அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், வெள்ளையா பேய் மாதிரி வருதுன்னு தான். இங்க வேதாந்த சாஸ்திரத்துல ஆத்மானா அறிவு, பிரம்மம், உணர்வு, பிரஜ்ஞை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஆத்மாவின் பிரதிபிம்பம் இருக்கு இல்லையா, அப்ப ஆத்மாவின் பிரதிபிம்பம்னா அந்த அறிவின் பிம்பம், அதுக்கு பேர் என்ன, நம்ம இடத்துல வெளிப்படுகின்ற புத்தி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. கூடஸ்தன் அதுக்கு பேர் வச்சிருக்கோம் சான்ஸ்கிரிட்ல, சமஸ்கிருத மொழியில, வேதாந்த சாஸ்திரத்துல அதுக்கு வந்து கூடஸ்தன் பேரு. அப்ப நம்ம இடத்துல இருக்கிற புத்தி தான் இங்க பிரகாசிக்குது. எப்படி பிரகாசிக்குது, இது இது இன்னது என்று பகுத்தறியுது. இது பேனான்னு சொன்ன உடனே பிடிச்சிக்குது, இது பென்சில் சொன்ன உடனே பிடிச்சிக்குது. அப்படி என்னென்ன விஷயத்தை நம்ம வெளியிருந்து சொல்றோமோ அதை கேப்சர் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி எப்படி கிடைச்சது, அந்த புத்தியில தானே. ஆனா மைண்டுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா மைண்டுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தா உங்களுக்கு மிருகம் கூட புரிஞ்சிக்குமே. ஏன்னா மிருகத்துக்கு மனசு இல்லையா என்ன, மிருகத்துக்கும் மனசு இருக்கு. அப்ப மிருகமும் இது பேனா இது பென்சில் சொன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது பேனா இது பென்சில், அது திருப்பி சொல்ல ஆரம்பிச்சு. அப்ப மிருகத்துக்கிட்ட மைண்ட் இருந்தாலும் அந்த புத்தி பிரகாசிக்காததுனால மிருகம் வந்து மனிதன் அளவுக்கு அப்டேட் ஆகல இல்லையா, அதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை சொல்றார். அப்ப இங்க ஸ்வயம் என்ற சொல்லின் பொருள் கூடஸ்தன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உடல் மாறுகிறது, மனம் மாறுகிறது, நான் படிக்கிறேன், நான் எழுதுகிறேன், நான் தூங்குகிறேன் என்ற அகங்காரம் கூட மாறுகிறது. அப்ப அப்படிப்பட்ட விஷயங்களிலே நம்முடைய செயல்பாடுகள் மாறுது, ஆனால் நான் இருக்கிறேன் என்ற நம்முடைய அடிப்படை சுய அனுபவம் மாறுவதில்லை, ஸ்வயம் மாறுவதில்லை. அந்த மாறாத ஸ்வயம் பிரகாசமே நீங்க கூடஸ்தன், அதுதான் நீங்க ஆத்மா தன் புத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறது இங்க புரிய வைக்கிறார். கூடஸ்த இதிமே பவேத். அப்ப எனது முடிவு என்னவென்றால், ஸ்வயம் என்ற சொல்லின் உண்மை பொருளே கூடஸ்தன் அப்படின்னு வித்யாரண்யர் இங்க நிர்ணயம் செய்கிறார் என்று நாம் இந்த ஸ்லோகத்தில் பார்க்கிறோம். அப்போ வித்யாரண்யர் இங்கே நிரூபிக்கிறார் அவருடைய முடிவு நிச்சயம் என்ன அப்படின்னா, கூடஸ்தா இதி மே பவேத். அப்படின்னா எனது முடிவு என்னவென்றால், இங்கே ஸ்வயம் என்ற சொல்லின் உண்மை பொருளே கூடஸ்தன் அப்படின்னு இங்கே நிரூபணம் செய்வதாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இது ஒரு முடிந்த முடிவாக அறிவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இதை வந்து பிருகதாரண்ய உபநிஷத்தும் ப்ரூவ் பண்ணுது. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, அந்த அகங்காரம் பற்றியும் நம்ம இங்கே பேசல, ஆத்மா தான் இங்கே எல்லாமா இருக்குது, அதை சுற்றுவதற்கு மிக அருகில் உள்ள சொல் தான் இங்கே ஸ்வயம் அப்படிங்கிறத இங்கே புரிய வைக்கிறார். இந்த ஆழமான விஷயத்தை நம்ம வேதாந்த விசாரத்தின் மூலமாக விசாரணை பண்ணி பார்த்தா, இப்போ நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பதை கூட விட்டுவிட்டு, ஸ்வயம் அப்படிங்கிற அந்த நிலை எப்படிப்பட்டது என்று நம்ம உணர்வது தான் இங்கே மிக நுண்ணியமான விஷயம் என்று இங்கே புரிய வைக்கிறார். அப்போ இங்கே நம்முடைய சுயத்தை நம்ம உணரணுங்கிறதுக்கு தான் இங்கே மகான்கள் கேள்வி கேட்குறாங்க. நான் யாருன்னு நீ உன்னை கேட்டுப்பாரு, நான் யார் உன்னை கேட்டுப்பாருன்னு மகான்கள் சொல்கிறதும், ரமண மகரிஷி நமக்கு நான் யாருன்னு நீ கேட்டுப்பாருன்னு சொல்கிறதும், ரமண மகரிஷி மட்டும் இல்லை அவர்களுக்கு முன்னாடி எல்லா மகன்களும் இந்த கேள்வி தான் கேட்பாங்க. நீ உன்னை நான் யாருன்னு விசாரணை பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம நான் யாருன்னு நான் என்ன விசாரணை பண்ணி பார்த்தேங்க, நான் வந்து ஒரு கவுண்டருங்க, நான் ஒரு செட்டியாருங்க, நான் ஒரு டாக்டருங்க அப்படின்னு நம்மளுடைய அடையாளத்தை சொல்றதுக்காக நான் யாருன்னு விசாரணை பண்ண சொன்னாங்க, அப்படி சொல்லலையே. அவங்க சொல்ற நான் யாருங்கிற விசாரம் நம்முடைய சுயத்தை பார்க்க சொல்றாங்க. அப்போ இங்க நம்ம நான் யார் அப்படின்னு ஒரு விசாரணை நம்ம மேற்கொள்ளும் போது, நமக்கு மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அடையாளத்தின் அடிப்படையில் இங்கு நான் கிடையாது, அந்த அகம் வந்து இங்கு பிரம்மம் ஆகாது. ஏன் அகம் பிரம்மம் ஆகாது? நான் படிக்கிறேன், நான் எழுதுகிறேன்ங்கிற அகம் எப்படி பிரம்மம் ஆகும்? அந்த ஆத்மா வந்து எழுதுமா? அந்த ஆத்மா வந்து படிக்குமா? அந்த ஆத்மா வந்து பாடுமா? அந்த அகம்ங்கிற அந்த ஆத்மா வந்து இங்க எந்த வேலையும் செய்யாதே, அப்போ அந்த அகத்தையா இங்க ஆத்மான்னு இங்க ஒப்பீடு செய்யணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை, உண்மையா இங்க அகம் அகம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த அபிமானத்தின் அடிப்படையில் நம் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அடையாளங்கள். அப்போ இந்த அடையாளங்களை நான் என்ற சொல்லோடு நாம் உடலோடு கலந்து வைத்து கொண்டோம். அப்போ இந்த உடலையும் மனதையும் பிடித்து கொண்டு நாம் இப்படிப்பட்டவர் இன்னார் என்று ஒரு அபிமானத்துக்குள்ள வந்துவிட்டு அதை நான் என்று வைத்து கொண்ட பிரச்சனையை தான் பெருசு பண்ணிட்டோமே தவிர, அந்த அகம் வந்து இங்க உண்மை அகம் ஆகாது, ஆத்மா ஆகாது அப்படின்னு நீங்க புரிய வச்சுட்டு, அப்போ உண்மையான ஆத்மாங்கிறது எப்போதும் தன்னை சதா உணர்ந்து கொண்டிருக்கிற ஸ்வயம் பிரகாசம் அப்படிங்கிறாரு. இங்க அந்த ஸ்வயம் பிரகாசமா தனக்குள்ளேயே எப்பவும் ஸ்மரணமாய்கொண்டே இருக்கு, அதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. அது வந்து தன்னை நான் ஆசிரியன், நான் மாணவன், நான் டாக்டர், நான் கலெக்டர் என்று சொல்லாது. அப்ப அப்படிப்பட்ட ஸ்வயம் யார் அப்படின்னா, அது ஒரு சுயம் பிரகாச இருப்பு, அதுவே இங்க கூடஸ்தன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கிய கருத்தாக நாம் இந்த இடத்துல பார்க்கணும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க ஸ்வயம் என்ற சொல்லின் உண்மை பொருள் யார் என்று விசாரித்தால், அது உடல் அல்ல, மனம் அல்ல, அகங்காரம் அல்ல, மாறாக அது எப்போதும் சுயம் பிரகாசகமாக இருக்கின்ற கூடஸ்த சைத்தன்யமே என்பது தெளிவாகிறது. அப்ப இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அத்வைத நிர்ணயம் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்துல இது ஒரு ஸ்வயங்கிற சொல்லின் உண்மை பொருள் வந்து கூடஸ்தன் தான் அப்படிங்கிறத இலக்கண ரீதியாக தர்க்க ரீதியாக நிரூபணம் செய்தார் வித்யாரண்யர் என்று பார்க்கிறோம். அடுத்தது 42 என்ன பேசுறாருங்கிறத பார்ப்போம். அன்யத்வ வாரகம் ஸ்வத்வமிதி சேத்தன்ய வாரணம் கூடஸ்தாத்மதாம் வக்திருதிஷ்டமேவஹி தத்பவேத். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த 42 ஸ்லோகம் ஸ்வத்வம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். ஸ்வத்வம் இதி சேத்தன்ய வாரணம். ஸ்வத்வம்னாலும் இங்க ஸ்வயம் தான் அர்த்தம். இப்ப ஸ்வத்வம் என்பது வேறு ஒன்றை விளக்குவதை அன்றி தனிப்பட்ட சுயத்தை சுட்டுவதல்ல என்று கூறினால், அந்த வேறு என்பதை விளக்குவதன் மூலமே கூடஸ்தனின் ஆத்ம தத்துவம் நிலை பெறுகிறது, அதுவே நமக்கு தேவையான முடிவு என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப எப்படி இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்லோகத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தா, இது ஒரு நுண்ணியமான ஒரு விவாதமா பார்க்கலாம். இப்ப எதிராளி கேட்கிறான், எப்படி கேட்பான், ஸ்வயம் என்ற சொல்லை வைத்து கூடஸ்தனை நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவன் ஆப்போசிட் சைட்ல இருக்கிறான் சொல்றான். ஏன் அப்படின்னா, அவன் இலக்கண ரீதியாவே சொல்றான், ஸ்வயம் என்றால் தான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் தானே, அதாவது மற்றவன் அல்ல அப்படின்னு தான் அதுக்கு பொருள். அப்போ ராமன் வந்தான் அப்படின்னா ராமனே அப்படிங்கிற வார்த்தை வந்து லட்சுமணன் ஆகாது இல்லை, அவ்வளவுதானே. அப்போ இதுல என்ன பெரிய ஆத்துவ தத்துவத்தை நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு அவன் ஒரு வாதம் செய்யறான், ஆப்போசிட்ல இருக்கிறவன் வந்து ஒரு வாதம் செய்யறான். அதை நம்ம இங்க பாக்குறோம். அது அந்யத்வ வாரகம் ஸ்வத்வம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல வார்த்தை போடுறாரு. ஸ்வயம் என்பது வேறொன்றை விளக்குவது மட்டுமே, இது இலக்கணவாதியின் நிலை. அவன் சொல்கிறான் தானே என்றால் அது மற்றவன் அல்ல அல்லவா அப்படிங்கிறத நீங்க இங்க சொல்ல வரீங்க. அப்ப இங்க நான் ராமன் அப்படின்னா நான் லட்சுமணன் அல்ல அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அது போய் நீங்க என்னமோ ஸ்வயம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அதுதான் ஆத்மா அப்படின்னு நீங்க சொல்றதுனால அதை எப்படி நான் அப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு அவன் ஒரு தர்க்கம் பண்றான். அப்ப இதெல்லாம் இப்படிதான் அந்த காலத்துல பண்ணுவாங்க பூர்வ பட்சிகள். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை குரு கேட்கும்போது அதுக்கான தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக கேள்விகளை கேட்டு மடக்குவாங்க. அந்த கேள்விக்கான பதிலை குரு நிரூபிக்கணும். அந்த நிரூபணம் எதிராளி சைடில் புரியப்பட்டால் மட்டும்தான் அவன் ஒப்புக்கொள்வான். ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அது மீண்டும் வாதமாக மாறும். அதை நிரூபணம் செய்கிற அளவுக்கு அந்த வாதம் தொடரும். அப்படிதான் தர்க்க சாஸ்திரமெல்லாம் வந்தது. அப்போ இது மாதிரி மகான்கள் வந்து அந்த காலத்தில் இப்படி தான் ஒன்னொன்று தர்க்கம் பண்ணி நமக்கு நிரூபணம் செய்கிறார். நான் அது ஏற்கனவே பஞ்சதசையிலேயே நம்ம தர்க்கம் குதர்க்கம் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு நான் உங்களுக்கு ஓமானம் வந்து ஜாதிகள் அடிப்படையில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஏன்னா வேற எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது? தர்க்கத்துக்கும் குதர்க்கத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, தர்க்கம்ங்கிறது அறிவுபூர்வமா ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றது. அப்ப நம்ம எந்த அடிப்படையில முடிவு பண்ணணும்ட்டு நான் ஏற்கனவே அந்த தர்க்கம் குதர்க்கம்ங்கிறது ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு போட்டிருப்பேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அதெல்லாம் போடுறது. அந்த கிளிப்ல என்ன பண்ணிருப்போம், 30 நிமிஷம் வீடியோ, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். தர்க்கம்னா குருவும் சிஷ்யனும் தர்க்கம் பண்ணுவாங்க. எப்படின்னா பிராமணன் சத்திரியன் சூத்திரனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு தர்க்கம் பண்ணும்போது, சூத்திரன் வந்து கீழ் ஜாதி, பிராமணன் வந்து மேல் ஜாதிங்கிற ஜாதியின் அடிப்படையில் அங்க இல்லப்பா, அது அவர்கள் செய்யும் தொழில் வேற்றுமையான். திருவள்ளுவர் சொல்றார், அவர்கள் செய்கின்ற தொழிலினால மாறுபடுகிறார்களே தவிர அங்கு ஜாதி எங்க வந்தது? அப்போ நம்ம செய்த தொழில் வந்து பிராமணன் வந்து கல்வியை போதிப்பவன், ஞானத்தை கொடுப்பவன், அதனால அவன் பிராமணன். சூத்திரன் வந்து விவசாயம் செய்பவன், கீழே வந்து அடிமட்டத்துல வேலை செஞ்சு பூமியில சேத்துல காலை வச்சு பயிர்களை பயிரிட்டு விவசாயம் பண்றான். அப்ப அப்படி அவன் கீழே இருக்கிறதுனால அவனை சூத்திரன், மேல இருக்கிறதுனால இவன் பிராமணன் அப்படி நம்ம வச்சுட்டா, அதை ஜாதியில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பிராமணன் மேல் ஜாதிக்காரன், சூத்திரன் வந்து கீழ் ஜாதிக்காரன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு யார் பொறுப்பு? அப்ப தர்க்கம் குதர்க்கம் அப்படிங்கிற விஷயத்த அந்த சின்ன ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். அது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் புரிய வைக்கணுங்கிற கான்செப்டில் அதை போட்டிருக்கேன். அது அவங்கவங்க மனோபாவத்தில் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் புரியும். அது எல்லாமே அப்படி தான், பாடமும் அப்படி தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேதாந்த சாஸ்திரமும் அப்படி தான். இப்போ நான் வந்து என்னுடைய மனப்பான்மையில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருப்பேன், உங்களுடைய ஆங்கிளில் நீங்கள் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கும் போது நான் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு தான் மன தூய்மை தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன். ஒரே விஷயம்தான் எல்லாத்துலேயும் பிரகாசிக்குது, ஆனால் ஒருத்தருக்கு வேற மாதிரி இன்னொருத்தருக்கு வேற மாதிரி தெரியறதுக்கு என்ன காரணம்? அவரவர்கள் மனதில் உள்ள குறைபாடு தானே. அதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம்? அதாவது ஒரே சூரியன் தான் கீழே பூமியில் பிரகாசிக்கும் போது நீர்நிலைகளில் மாறுபட்டு காணப்படுது இல்லையா? ஒரு நல்ல தெளிந்த நீரில் கண்ணாடி போல அதே சூரியன் பிரதிபிம்பித்து காணப்படுவதற்கும், கலங்கிய குட்டை தண்ணியில் சேத்து தண்ணியில் அதே சூரியன் பிரதிபிம்பிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அந்த நீர்நிலை தான் காரணம். தெளிந்த நீர்ல பிரகாசமான சூரியன் பிரதிபிம்பிப்பதும், கலங்கிய குட்டை நீர்ல அந்த சூரியன் சரியாக பிரதிபிம்பிக்க முடியாததும் எப்படி நடைமுறை உண்மையோ, அது போல இப்ப நம்ம வேதாந்த சாஸ்திரத்தை இவ்வளவு விரிவா நம்ம விளக்கமா பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சிலரால நல்லா புரிஞ்சுக்க முடியுது, ஒரு சிலரால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அதுக்கு யாரு பொறுப்பாக முடியும்? ஆசிரியர் பொறுப்பாக முடியாது. அது மாணவர்கள் தன்னுடைய மனதை மேலும் தூய்மைப்படுத்தி கொண்டு விசாரிக்க வேண்டும். அப்போ அவர்கள் நான் எந்த இடத்துல இதை சரியா புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு மீண்டும் அந்த புரிதலை அவங்க மேம்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? திருப்பியும் அதை சம்பந்தமான விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான ஆழ்ந்த விஷயங்களை மீண்டும் ஆழமா கேட்கணும், ஒரு முறைக்கு பல முறை கேட்கணும், அப்பதான் புரியுமே தவிர ஒரே டைம் புரிஞ்சிடுமா? அப்படி புரிஞ்சுட்டு அப்புறம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாங்கல்ல? ஒரு ஸ்கூல்ல வந்து எல்லா மாணவர்களும் ஃபர்ஸ்ட் ரேங்கே வர்றதில்லை. ஒரு மாணவனுக்கு நல்லா புரியுது, அவன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான் அந்த கிளாஸ்ல, ஆனா மற்ற மாணவர்கள் ஏன் வாங்க முடியல? அவங்களுக்கு புரியல, கொஞ்சம் சரியா கவனிக்கல, அதனால அவங்க எல்லாம் பின்னாடி போயிட்டாங்க. அதே மாதிரிதான் இங்க எல்லாமே அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கும் போது இங்க அந்த விவாதம் நடக்குது இல்லையா, எதிராளிகளுடைய வாதம் இருக்கு. அதை அடிப்படையா வச்சு நம்ம இங்க பார்க்கும்போது அந்ய வாரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, மற்றதை விளக்குவதுன்னு பேரு. அப்ப இங்க ஒரு கேள்வி என்னன்னா, எதை விளக்குகிறது? அது உடலையா, மனதையா, அகங்காரத்தையா, அல்லது எல்லாவற்றையுமா அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தா, இங்க வேதாந்தம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நானே அப்படிங்கிற தன்னிருப்பை, தன்னுடைய சுயத்தை. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும், உடலையும் மனதையும் அகங்காரத்தையும் இறுதியில் அனைத்து விஷயங்களையும் அனாத்மாக்களையும் நீக்கிவிட்டா அங்க கூடஸ்தசிய ஆத்மதாம் அப்படின்னா கூடஸ்தனே ஆத்மா அப்படின்னு இந்த முடிவுக்கு வருவதற்கு வேறு எதுவுமே தேவையில்லை, அனைத்து அனாத்மாவையும் விளக்கினால் போதும் அப்படிங்கிறத எங்க வித்யாரண்யர் தெளிவுபடுத்துறார். அதாவது நேத்தி நேத்தி முறைய இங்க ஆழமா நமக்கு சுட்டி காட்டுறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்ப வேதாந்த சாஸ்திரமும் அதைதான் சொல்ல வருது. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நம்மள ஆத்மான்னு ஏன் உணர முடியல அப்படின்னா, உண்மையான நம்முடைய சுயத்தை அபிமானம் பண்றது இல்ல, நமக்கு அடையாளமான விஷயங்களை தான் அபிமானம் பண்றோம். அதுதான் நம்முடைய உடலும் மனசும், அதாவது பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டை நம்மளால விடவே முடிய மாட்டேங்குது. அப்ப அந்த விடாத நிலையில அனாத்மா தான் இது, பாடி மைண்ட் வந்து ஆத்மாவுக்கு எதிரானது, அது அனாத்மான்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்ல வந்து ஆத்மாவுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து அனாத்மா. அப்ப இந்த அனாத்ம விஷயங்களை நம்ம நீக்காததுனால, நேத்தி பண்ணாததுனால நம்மளை நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. அப்ப வேதாந்த சாஸ்திரத்தை ஆழமா உள்வாங்கி நேத்தி நேத்தி முறையில நம்ம ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரத்துல பார்த்தோம், அதாவது பஞ்ச கோஷங்களை விசாரணை பண்ணி பார்த்தோம். நீ அன்னமய கோஷமா, நீ பிராணமய கோஷமா, மனோமய கோஷமா அப்படின்னு கேள்வி கேட்டோம். ஆமா ஆமா, நீங்க அபிமானம் பண்ணும்போது எந்த அடிப்படையில நீங்க நான் உடல் என்று அபிமானிக்கிறீங்க, எந்த அடிப்படையில நீங்க உங்களை மனம் என்று அபிமானிக்கிறீங்க அப்படின்னு அதற்கான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து, நீங்க நிச்சயமா உடலாக இருக்க முடியாது, நீங்க நிச்சயமா மனமாக இருக்க முடியாது, ஏனென்றால் அதெல்லாம் வந்து போறது, ஆனா என்றும் மாறாதது, என்றும் வந்து போகாத ஒன்றுதான் ஆத்மா அப்படின்னு நம்ம நிரூபணம் பண்றோம். அப்ப அந்த நிரூபணத்தை நீங்க நல்லா உள்வாங்கும் போது, ஆமா அது உண்மை தானே, இந்த உடம்பு என்ன எப்பயுமே சாஸ்வதமா இருக்கா இல்லையே, நான் இங்க பிறப்பதற்கு முன்னாடி நான் இருந்திருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு உடம்பு கிடைச்சது, அப்ப இந்த உடம்பு மூலமா இப்ப நான் வந்திருக்கேன், அப்புறம் இந்த உடம்புல நான் எப்பயுமே சாஸ்வதமா இருப்பேனா அப்படின்னா இல்ல, ஒரு நாள் நான் இந்த உடம்பை விட்டுடுவேன். அப்ப உடம்பை விட்ட பிறகும் நான் இருப்பேன், அப்போ நான் வருவதும் இல்லை போவதும் இல்லைங்கிறது எந்த அடிப்படையில புரிஞ்சுக்கணும், அது உடல் கடந்த உணர்வு நிலையில புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம உடல்னு நம்மளை அபிமானம் பண்ணிட்டா, நான் வரேன் நான் போறேன், பிறந்துட்டேன் நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற அந்த அபிமானம் நம்ம இடத்துல வந்துறதுனால நம்மளால இந்த அனாத்மாவை வந்து விளக்க முடியல, அதனால நம்ம ஆத்மாவா மாற முடியல அப்படிங்கறத இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க உபநிஷத்து வந்து ஆத்மாவை நேரடியாக விவரிப்பதில்லை, அது என்ன செய்கிறது என்றால் அனாத்மாக்களை நீக்குகிறது. அப்ப அனாத்மாவை நீக்கிவிட்டால் அங்கு எஞ்சுவது எதுவோ அதுவே நீ, தத்துவமசி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மகா வாக்கிய உபதேசத்தை கொடுத்துடுது. அப்ப நம்ம அனாத்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, உடல் நானல்ல, பிராணன் நானல்ல, மனம் நானல்ல அப்படின்னு பஞ்ச கோஷங்களை நம்ம நீக்கிட்டா எஞ்சுவது எதுவோ அதுவே கூடஸ்தன் வக்துரி இஷ்டமேவகி, அதாவது இது வித்யாரண்யருடைய வெற்றி கூற்று என்று இங்க பார்க்க முடியும். நான் விரும்பியது அதுவே என்று கூறுகிறார். அதாவது நீ சொல்வது போலவே ஸ்வயம் என்பது வேறொன்றை விளக்குகிறது என்றாலும் அதுவே எனது வேதாந்த முடிவை நிறுவுகிறது. ஏனென்றால் அனைத்து ஆத்மாவும் விளக்கப்பட்ட பின்பு எஞ்சுவது கூடஸ்த சைத்தன்யம் மட்டுமே. அதாவது நம்ம வந்து இந்த உடம்ப நானுங்கிறதும், மனசை நானுங்கிறதும், புத்தியை நானுங்கிறதும், அப்புறம் அதுவே நானுங்கிற அபிமானத்தை வச்சுக்கிட்டு தான் நம்மளை வந்து தனியா ஜீவாத்மான்னு சொல்லிக்கிறதும், இப்படி எல்லாம் நம்ம அபிமானம் பண்றோம் இல்லையா. இந்த அபிமானம் எல்லாம் வித்யாரண்யரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் வந்து போகின்ற அனாத்மாக்கள்ங்கிறார், அதெல்லாம் ஆத்மாவே கிடையாது, நீயா அதை வந்து அப்படி புரிஞ்சுக்கிட்ட, நான் நான் அபிமானம் பண்ணிக்கிட்டு நீ உடலை நானுங்கிற, மனசை நானுங்கிற, அப்புறம் புத்தியை நானுங்கிற, இது மாதிரி ஒவ்வொன்றையும் பிடிச்சிட்டு இருக்கப்பா, அது எதுவுமே நீ கிடையாது, அது எல்லாத்தையும் நீக்கி பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீக்கின பிறகு எஞ்சுவது என்னவோ கூடஸ்த சைத்தன்யம் மட்டுமே. வித்யாரண்யர் அதை தெளிவா இங்க நமக்கு ஆழமா புரிய வச்சிட்டார். ஆதிசங்கரனும் அதை தன்னுடைய பாஷ்யத்துல சொல்லும் போது, ஆத்மா என்பது நாம் தேடி அடையக்கூடிய ஒரு பொருள் அல்ல, அது நம்முடைய உணர்வு மையம், ஆகவே நம்ம ஆத்மா அல்லாததை தான் நீக்க முடியும், அப்படிப்பட்ட அனாத்மாவை நீக்கிய பின்பு எஞ்சுவது எதுவோ அதுவே அந்த உணர்வு, அதுதான் நான் இருக்கிறேன் என்று சதாஸ்புரணமாகிக் கொண்டிருக்கிற தன்னிருப்பு அது உடல் அல்ல, அது மனம் அல்ல, அது புத்தி அல்ல, அது அகங்காரமும் அல்ல. அனைத்தும் அந்யம், அவைகள் நீக்கப்பட வேண்டும். அப்ப எது எஞ்சுகிறதோ அதை வார்த்தையால் பிடிக்க முடியாது, ஆனால் அது எப்போதும் இருக்கிறது. அதுவே ஸ்வயம் பிரகாசகா, அதுதான் நம்முடைய சுயம். அதுக்கு பேர் தான் கூடஸ்தன் என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப இங்க கேள்வி கேட்ட எதிராளி, ஸ்வயம் என்பது வெறும் மற்றது அல்ல என்ற அர்த்தமே தருகிறது என்று கூறினாலும் அது வேதாந்தத்திற்கு எதிரானதல்ல, மாறாக அனைத்து அனாத்மாவையும் விளக்குகின்ற அந்த செயல், இறுதியில் கூடஸ்த சைத்தன்மே உண்மையான ஆத்மா என்பதை நிலைநிறுத்துகிறது. ஆகவே ஸ்வயம் என்பது அனாத்மாவை விளக்குகின்ற சொல், முடிவில் எஞ்சுவது கூடஸ்தன் என்று இங்க புரிய வச்சுக்க. அப்ப எதிராளி ஒரு கேள்வி கேட்டு அந்த ஸ்வயம் என்பது வந்து ஒரு விளக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன்னு சொன்னாலும் அதை வித்யாரண்யர் வந்து ஆட்சேபனை பண்ணுவதில்லை, அதை அக்செப்டன்ஸ் பண்றாரு, ஏத்துக்கிறாரு. ஆமா அப்படியே நீ வச்சுக்கோ. அப்ப அங்க ஸ்வயம்ங்கிற பொருள் வந்து எல்லாவற்றையும் விளக்குற ஒரு பொருளாவே வச்சுக்கிட்டு விளக்கி பார்த்தீங்கன்னா எஞ்சுவது எதுவோ அதுதானே கூடஸ்தன். அப்ப அதுக்காகவாது அந்த சொல்லினுடைய உண்மை பொருள் உனக்கு உபயோகம் ஆகுது இல்லையா? அப்ப ஸ்வயம் என்ற சொல்லின் உண்மை பொருள் கூடஸ்தன் அப்படின்னு வித்யாரண்யர் இங்க நிர்ணயம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது ஸ்வயம் என்பது அந்ய வியாவர்த்தக சொல் என்றாலும் அதுவே கூடஸ்தனை நிலைநிறுத்துகிறது. அதாவது மற்றவற்றை விளக்கும் சொல், அந்ய வியாவர்த்தகன்னா மற்றவற்றை விளக்குகின்ற சொல் என்று புரிஞ்சுக்கணும். ஸ்வயம் என்பது மற்றவற்றை விளக்குகின்ற ஒரு சொல் என்றால் அதுவே கூடஸ்தனை நிலைநிறுத்துகிறது. ஆகவே அந்த சொல் கூட மற்றவற்றை நீக்குவதற்கு பயன்படுது இல்லையா, அந்த வகையில அந்த சொல்லுக்கு வந்து ஆத்மா அப்படிங்கிற ஸ்வயங்கிற கூட்டஸ்தனை நிலைநாட்டுவதாக நான் பார்க்கிறேன் என்று இங்கு புரிய வைக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில நாம் இந்த 42வது ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்தது 43 பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். ஸ்வயமாத்மேதி பர்யாயஸ்தேன லோகே தயோகா சகா பிரயோகோ நாஸ்தியதா ஸ்வத்வ மாத்மத்வம் சான்யவாரகம். இங்க என்ன சொல்றாருன்னா, ஸ்வயம் மற்றும் ஆத்மா என்பவை பரியாய சொற்கள், அதாவது இரண்டும் ஒரே பொருளை தருபவைகள். ஆகையால் உலக வழக்கில் அவைகள் இரண்டும் ஒன்றாக பயன்படுத்துவதில்லை. எனவே ஸ்வத்வம் மற்றும் ஆத்மத்துவம் இரண்டும் மற்ற அனைத்தையும் விளக்கும் தன்மையுடையவை அப்படின்ட்டு அந்த ரெண்டு வார்த்தைக்கான ஒரு விளக்கத்தை இந்த ஸ்லோகத்தில் கொடுக்குறார். அதுதான் இங்க சொல்றார், பிரயோகோ நாஸ்தியதா ஸ்வத்வ மாத்மத்வம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். அது என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஸ்வயம் மற்றும் ஆத்மா ஏன் ஒன்றாக பயன்படுத்துவதில்லை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நுண்ணிய இலக்கண விஷயம் இங்க இருக்குது அப்படிங்கிறத கவனிக்க முடியுது. அதாவது நம்ம சாதாரணமா நான் செய்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம்னா, அல்லது நான் ஆத்மாவை அறிகிறேன் அப்படின்னு நம்ம சொல்வதாக இருந்தால், அப்ப ஸ்வயம் ஆத்மா என்ற ஒரு அன்றாட மொழியில் அதை நாம் கூறுவதில்லை. ஏனெனில் இரண்டும் ஒரே பொருளை குறிக்கின்றன. இப்ப உதாரணமாக தண்ணீர் ஜலம் அப்படின்னு நம்ம தேவையின்றி கூறுவதில்லை. சூரியன் ஆதித்யன் என்ற இரண்டையும் ஒன்றாக சொல்வதில்லை, ஏனெனில் அவை பரியாய சொற்கள். அதாவது இங்க அவர் எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல இரண்டு வார்த்தைகளும் ஒரே பொருளை கொடுத்தாலும் பயன்பாட்டுல வேற வேறையா இருக்குது அப்படிங்கிறத எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இப்ப தண்ணீர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம தமிழ் மொழியில சொன்னாலும் சான்ஸ்கிரிட்ல ஜலம்னு சொன்னாலும் ஒரே சொல் தான், ஆனா அது தேவையில்லாம கூறுவதில்லை இல்லையா, இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே கூற போறோம். அது மாதிரி சூரியன்கிற தமிழ் வார்த்தையும் ஆதித்தன் என்ற சமஸ்கிருத வார்த்தையும் எடுத்துட்டாலும் இரண்டையும் ஒன்றாக சொல்வதில்லை, ஏன்னா ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கின்ற சொல். அது மாதிரி இங்க ஸ்வயம் என்றாலும் ஆத்மா என்றாலும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு இங்க வித்யாரண்யர். அதை வந்து பரியாய அப்படிங்கிற வார்த்தை, சான்ஸ்கிரிட்ல பரியாயகன்னா அது வெறும் மொழியியல் கருத்தல்ல, வேதாந்தத்தின் மிக முக்கிய விளைவு அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறார். ஏன்னா ஸ்வயம் என்ற சொல் வந்து உடலுக்கோ மனதிற்கோ அகங்காரத்திற்கோ பொருந்தக்கூடியது அல்ல. ஏன் என்றால் உடல் என்பது பிறக்கிறது, வளர்கிறது, அழிகிறது. மனமோ மாறுகிறது, தூங்கும்போது இல்லாமல் போகிறது, விழித்து கொண்டால் குழம்புகிறது. அகங்காரமோ வருகிறது போகிறது, ஆனால் ஸ்வயம் எப்போதும் இருக்கின்ற நம்முடைய சுய அனுபவம் அது எப்போதும் இருக்கிறது. ஆகவே இதுவே ஆத்மாவின் லட்சணம். அதக ஸ்வத்வம் ஆத்மத்வம் ச, அந்த வார்த்தையை இங்க போடுறாரு. ஏன்னா ஸ்வயம் என்பதும் ஆத்மா என்பதும் ஒரே பொருளை சுட்டுகின்றன அப்படிங்கிறத வித்யாரியர் இங்க ஒரு தத்துவ அடையாளமாக நிறுவுகிறார் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க ஸ்வயம் கூடஸ்தன் அப்படிங்கிறத நம்ம எப்படி கம்பாரிசன் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஆத்மா அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமா எல்லையற்றதா எங்கும் நீக்கமர நிறைந்ததா ஒரு உணர்வா பேருணர்வா அதுக்கு நம்ம பார்க்குறோம், அது அறிவுங்கிறோம், பிரக்னைன்னு சொல்றோம் சான்ஸ்கிரிட்ல. ஆனா அதை சத்து சித்து அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, சான்ஸ்கிரிட்ல தானே சொல்றோம். சத்துன்னா இருக்குது, சித்துன்னா அறிவுன்னுலாம் சொல்றோம். ஆனா அதே அந்த ஸ்வயம் அப்படிங்கிற அந்த ஆத்மா இங்க நம்மிடத்துல வந்து ஊடகத்தின் வழியா பிரகாசிக்கும் போது ஒரு பெயர் மாற்றம் தான் அடையுது. அதுக்கு இங்க வந்து கூடஸ்தன் ஒரு பேர் வச்சுட்டேன். ஏன் வந்து அந்த ஆத்மாவை வந்து கூடஸ்தன் சொல்றோம் அப்படின்னா, அது டைரக்டா இங்க வரல, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இங்க, பிரதிபிம்பம் தான் இங்க தெரியுது. அப்ப அந்த அடிப்படையில நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. பிரத்யேகாத்மா இந்த கூடஸ்தன்கிற ரெண்டு வார்த்தையும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆத்மா அப்படிங்கிறது ரியாலிட்டி, கூடஸ்தன் அப்படிங்கிறது பிரதிபிம்பம். ஆனா சொற்கள் மாறினாலும் சுட்டி காட்டப்படும் உண்மையினுடைய அர்த்தம் ஒன்று தானே, அதுதான் அந்யவாரகம் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ல புரிய வைக்கிறார். அதாவது ஆத்மா என்பது ஒரு பொருள் அல்ல, அது உருவம் அல்ல, அது சிந்தனையும் அல்ல. அப்படிப்பட்ட அதை எப்படி நாம் வரையறுப்பது என்று நீங்கள் பார்த்தால், அது அல்லாத அனைத்தையும் நீக்குவதன் மூலம் மட்டும்தான் நாம் அதை ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப நம்ம நேத்தி நேத்தி முறையில நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் பிராணன் அல்ல, நான் புத்தி அல்ல என்று எல்லாவற்றையும் நீக்கி எது எஞ்சுகிறதோ அந்த ஸ்வயம் தான் நான் ஆத்மா அப்படிங்கிறத நாம் இங்க புரிஞ்சுட்டா போதும். அந்த ஸ்வயம்ங்கிற ஆத்மாவை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறது தான் உங்களுடைய உண்மை நிலை இருக்கு. அந்த ஸ்வயம்ங்கிறத நீங்க ரியலா ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது என்று இந்த உடல் மனம் சார்ந்த அடையாளத்தை நீங்கள் விட்டுவிட்டால் அப்போ உங்ககிட்ட அந்த அபிமானம் போயிடும். நான் இப்படிப்பட்டவன், இன்னார் என்ன ஜாதிக்காரன், அல்லது நான் மனிதன் அப்படின்னு என்னென்ன பிடிச்சி வச்சிருக்கீங்களோ அது எல்லாம் நேர்த்தி பண்ண பிறகு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இங்க நானுங்கிறத எப்ப இல்லாம போகுதோ அப்ப இருப்பது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமே நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நிறைய பேரால் அது புரிஞ்சிக்க முடியல இல்லையா, நானுங்கிறத விட்டுடணும் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எந்த நானை விடுறதுங்கன்னு கேட்குறீங்களா? நீங்க என்னென்ன நானை பிடிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்க நான் தானே. நீங்க நான்னா எல்லாத்தையும் அபிமானிக்கிறீங்க. நான் உடலுங்கிறீங்க, நான் மனசுங்கிறீங்க, நான் கவுண்டருங்கிறீங்க, நான் செட்டியாருங்கிறீங்க, அல்லது நான் வந்து கலெக்டருங்கிறீங்க, அல்லது டாக்டருங்கிறீங்க, எல்லாமே நான் நான் தான் நீங்க அபிமானிக்கிறீங்க. அப்ப இந்த நான்ங்கிற அந்த அகம்ங்கிற சொல்ல நீங்க ஆராய்ந்து பாருங்களேன், அது எதை குறிப்பிடுது? அது ஏதோ உங்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட அடையாளத்தை தானே குறிப்பிடுது. அந்த நானை நீங்க நீக்குங்கிறாரு. அப்ப அந்த நானை நம்ம இங்க நீக்கிட்டா அதுக்கப்புறம் எது எஞ்சுதோ அதுதான் நீங்கிறாரு. அப்ப அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் நீக்கினா இங்க என்ன எஞ்சும்? நம்முடைய சுயம் தான் எஞ்சும். அது எல்லாம் நீக்கிவிட்டா உண்மை நான் நமக்கு எஞ்சும் தானே. அந்த சுயத்துக்கும் பேரு நான் தானே. அதாவது நானுங்கிறது தான் உண்மையான நான். ஆனா நாம அந்த சுயத்தை பிடிக்காம அடையாள நானுக்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த நான் தான் நான் நான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் இங்க புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாருன்னா, ஒரே ஆத்மா இந்த ஊடகத்தின் வழியாக பிரதிபிம்பிக்கும் போது கூடஸ்தன் என்ற பெயரை பெற்று விடுகிறது. ஆனால் கூடஸ்தன் என்பது புத்தியில் பிரகாசிக்குது அவ்வளவுதான், ஆனா அது டைரக்ட் ஆத்மாவதான், ஆத்மா தான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறது இந்த இடத்துல புரிய வைக்கும் போது, அப்ப எது எஞ்சுகிறதுன்னு ஒரு கேள்வி எழுப்புனா ஆத்மா மட்டும்தான் எஞ்சும் அப்படிங்கறது இங்க புரிய வைக்கிறார். அப்ப அது ஒரு நிர்வீகாரமான ஸ்வயம், அந்த ஸ்வயமே ஆத்மா, அந்த ஆத்மாவே கூடஸ்தன் அப்படின்னு இங்க புரிய வச்சுட்டாரு. அப்ப ஸ்வயம் மற்றும் ஆத்மா ஆகியவை பரியாய சொற்கள், ஆனால் அவைகள் ஒன்றாக பயன்படுத்துவதில்லை. இரண்டின் பணியும் ஒன்றே, அனாத்மாவை விளக்கி எப்போதும் இருக்கின்ற சுயம்பிரகாச உண்மையை சுட்டி காட்டுவதனால் இங்கு ஸ்வயம் என்ற சொல்லின் உண்மை பொருள் அதுவே ஆத்மா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நிர்ணயம் பண்றார். அப்ப நம்ம இதை நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஸ்வயம்னாலும் ஆத்மானாலும் பிரம்மம்னாலும் இருப்புனாலும் இறைவன்னாலும் ஒன்றே, அது மட்டும்தான் இருக்குது. இங்க நீங்க நானெல்லாம் இல்லவே இல்லை. அப்ப நீங்க நானெல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஏதோ ஒரு அடையாளத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அடையாளம், நீங்க உங்களுக்கு ஒரு அடையாளம் இல்ல, ஓராயிரம் அடையாளம் கூட பிடிச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் எனக்கு ஒரு அடையாளம் இல்ல, ஓராயிரம் அடையாளம் பிடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா இது எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட அடையாளங்கள் தான். இது எல்லாம் இறக்கி வச்சு பார்த்தீங்கன்னா எது எஞ்சுமோ அதுதான் ஸ்வயம், அதுதான் ஆத்மா. அந்த நிலை வந்தால் அதுதான் இருக்குது. அப்புறம் அதுக்கு வேற நீங்க எங்க இருக்கிறீங்க, நான் எங்க இருக்கிறேன், உலகம் எங்க இருக்கு, ஒன்றுமே இல்லை. அந்த உண்மை இங்க உணரப்படுமானால் இருப்பது இருப்பு மாத்திரமே, இருப்பது இறைவன் மாத்திரமேங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாகவும் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக இன்றைக்கு நம்ம நேரம் கருதி 43வது ஸ்லோகத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். நாளைய வகுப்புல 44வது ஸ்லோகத்தை தொடங்கலாம். நன்றி. ஓம் சத்சத்.